ஞாயிறு சீன்றனை.
எனதருமை அன்புள்ளங்களே, நாம் அடிக்கடி கேட்ட ஒரு சிரிப்பு துணுக்குடன் இன்றைய சிந்தனைகளை துவங்குவோம். விண்ணக வாயிலருகே புனித பேதுரு நின்று கொண்டிருந்தார். வயது முதிர்ந்த ஒரு அருள்பணியாளரும் பேருந்து ஓட்டுநர் ஒருவரும் அங்கு வந்தனர். அருள்பணியாளரை ஆர்வமின்றி வரவேற்ற புனித பேதுரு ஓட்டுநரை மிகுந்த ஆர்வத்தோடு வரவேற்றார். இதை கண்ட அருள்பணியாளர் மனம் உடைந்தவராய் பேதுருவிடம் விளக்கம் கேட்டார். புனித பேதுரு அவரிடம், சாமி, நீங்கள் பிரசங்கம் வைத்தபோது கோவிலென்றும் பாராமல் மக்கள் தூங்கினார்கள். ஆனால் இந்த ஓட்டுநர் பேருந்தை ஓட்டிய போதோ சாலையென்றும் பாராமல் மக்கள் ஜெபித்தார்கள் என்று விளக்கம் சொன்னார் புனித பேதுரு. அன்புள்ளங்களே, விண்ணகத்தையும் புனித பேதுருவையும் இணைத்து சொல்லப்படும் பல சிரிப்பு துணுக்குகளை நாம் கேட்டிருக்கின்றோம். சிரிப்பு துணுக்குகள் வெறும் சிரிப்பதற்கு மட்டும்தானா, அல்லது அவை நம்மை சிந்திக்கவும் அழைக்கின்றனவா? தெனாலிராமன் கதைகளை எடுத்துக்கொள்வோம். அவை சிரிப்பதற்கும் அதே நேரம் சிந்திப்பதற்கும் சொல்லப்பட்ட கதைகள்தானே. கசப்பான மருந்துகளை தேனில் குழைத்தோ அல்லது இனிப்பான ஒரு மேல் பூச்சுடன் செய்யப்பட்ட ஒரு மாத்திரையாகவோ நாம் உட்கொள்வதில்லையா? அதேபோல்தான் கசப்பான உண்மைகளை சிரிப்பு வடிவில் கேட்கும்போது அவை நமது மனதில் இன்னும் ஆழமாக பதிய வாய்ப்புண்டு. அன்பு இதயங்களே, விண்ணகத்தை பற்றி அங்கு அளிக்கப்படும் வரவேற்பை பற்றி நாம் கொண்டுள்ள முடிவுகளை உடைத்து வேறுபட்ட உண்மைகளை சொல்லித்தர மேலே நாம் கூறிய அருள்பணியாளர் ஓட்டுநர் கதை உதவி செய்யலாம். விண்ணகத்தில் யாருக்கு வரவேற்பு இருக்கும், எத்தகைய வரவேற்பு இருக்கும் என்ற முடிவுகள் எடுப்பது நம் பணியல்ல. நாம் அங்கு நுழைவதற்கு எவ்வகையில் நம்மையே தயார் செய்வது என்ற முடிவுகள் எடுப்பது மட்டுமே நமது பணி. யார் மீட்படைவார், யார் அடைய மாட்டார் என்ற கேள்விகளின் முடிவுகளை கடவுளிடம் விட்டுவிட்டு நாம் எவ்விதம் மீட்பை அடைய முடியும் என்பதை சிந்திக்க இந்த ஞாயிறு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அன்பு இதயங்களே, விண்ணகத்தையும் புனித பேதுருவையும் இணைத்து சொல்லப்படும் சில கதைகள் நம்முடைய முற்சார்பு எண்ணங்களை புரட்டி போடுவது போல, இறைவனையும் விண்ணகத்தையும் இணைத்து சொல்லப்படும் பல கதைகள் என் எண்ணங்களை புரட்டி போட்டுள்ளன. அவற்றில் எனக்கு மிகவும் பிடித்த கதை இதோ. விண்ணகத்தில் மக்களால் நிறைந்து வழிந்த மாமன்றத்திற்கு இறைவன் வந்தார். அலைமோதிய கூட்டத்தைக் கண்ட இறைவன் வானதூதரிடம் 10 கட்டளைகள் அடங்கிய பலகையை எடுத்து வரச் சொன்னார். வானதூதர் கொண்டு வந்தார். அந்த கட்டளைகளை ஒவ்வொன்றாக வாசிக்கச் சொன்னார் இறைவன். ஒவ்வொரு கட்டளையும் வாசிக்கப்பட அந்த கட்டளைகளை மீறிய மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இறுதி கட்டளை வருவதற்குள் விண்ணகம் ஏறத்தாழ காலியாகிவிட்டது. ஒரு சிலர் மட்டுமே ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தனர். கடவுள் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அவர் அந்த மாமன்றத்திற்குள் வந்தபோது இருந்த கட்டுக்கடங்காத கூட்டம், அங்கு ஒலித்த ஆரவாரம் இவற்றிற்கும், இப்போது ஒரு சிலரே அங்கு நின்று ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த அமைதிக்கும் இருந்த வேறுபாடு கடவுளை ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்க வைத்தது. பின்னர் ஏதோ ஒரு தீர்மானத்தோடு கடவுள் வானதூதரிடம் திரும்பி, வெளியில் அனுப்பப்பட்ட அனைவரையும் உள்ளே வரச் சொல்லுங்கள் என்றார். மீண்டும் விண்ணகம் நிறைந்தது, மகிழ்ச்சி ஆரவாரம் எழுந்தது, கடவுளும் மகிழ்ந்தார். அன்பு இதயங்களே, கதையாக கற்பனையாக இப்படி நாம் கடவுளை நினைத்து பார்க்கலாம், சிரித்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் நம் கடவுள் இப்படி நடந்து கொள்வாரா என்று நம்மிடம் யாராவது கேள்வி எழுப்பினால் வந்து என்று சிந்திக்க துவங்குவோம். உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் தயங்குவோம். ஆழ்ந்து சிந்தித்தால் அன்பர்களே, கடவுள் என்ற இலக்கணத்தின் ஒரு முக்கிய அம்சத்தை இந்த கதை நமக்கு சொல்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். அனைவரையும் அன்போடு அழைத்து அணைத்து விருந்து கொடுக்கும் கடவுள்தான் நம் கடவுள். இந்த ஞாயிறன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகம் தரும் செய்தி இதுதான்.
இறை வாக்கினர் எசாயா பிரிவு 66. பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கின்றார் ஆண்டவர்.
அன்பு இதயங்களே, எருசலேமில் உள்ள தன் திருமலைக்கு அனைவரையும் இறைவன் அழைத்து வருவார் என்று ஏசையா கூறும் ஒன்றிப்பையும் தாண்டி இயேசு இன்றைய நற்செய்தியின் இறுதியில் கூறும் வார்த்தைகள் மிக உயர்ந்த சவாலை நமக்கு முன் வைக்கின்றன.
லூக்கா நற்செய்தி பிரிவு 13. இறை ஆட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள்.
பல திசைகளிலிருந்தும் மக்கள் இறைவனின் திருமலைக்கு திரண்டு வருவது மட்டுமல்ல, அந்த மலையில் அனைவருக்கும் சமபந்தியும் இருக்கும். அனைவரும். மீண்டும் சொல்கின்றேன், ஒருவர் கூட மீதம் இல்லாமல் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்பது மட்டுமே இறைவனின் விருப்பம், இயேசுவின் விருப்பம். அன்பு இதயங்களே, நிபந்தனையற்ற அன்பு என்று நாம் நம்பும், நாம் வணங்கும் கடவுளின் முக்கிய அம்சமே பாகுபாடுகள் அற்ற குடும்பமாக நம்மை ஒன்றிணைப்பது.
சமபந்தி விருந்தின் சங்கமமே இது, இறை மகன் இயேசுவின் திருவுளமே.
சமபந்தி விருந்தின் சங்கமமே இது, இறை மகன் இயேசுவின் திருவுளமே.
எனதருமை அன்புள்ளங்களே, தம்மில் சிலருக்கு பாகுபாடுகள் அற்ற சமத்துவத்தை ஏற்பதற்கு அதிக தயக்கமாக இருக்கும். பாவிகள், புண்ணியவான்கள் எல்லாருக்கும் மீட்பு உண்டு, இறையரசில் இவர்கள் இருவருக்கும் எவ்வித வேறுபாடும் இருக்காது என்று சொல்வது உலகில் நாம் பயன்படுத்தும் அளவுகோல்களை உடைத்தெறியும் ஒரு சவாலாக ஒலிக்கின்றது. யூதர்கள் புற இனத்தார் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்ற அந்த எண்ணத்தை சாதாரண எளிய இஸ்ரேல் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களது மதத் தலைவர்களால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட குலம், பிற இனத்தவரிடையே இருந்து தனித்து பிரிக்கப்பட்டு மீட்கப்பட்ட குலம். அப்படி இருக்க சமாரியர், வரி வசூலிப்பவர், ஆயக்காரர் என்று பிறரோடு ஒரே மலையில் அமர்ந்து சமபந்தியில் விருந்து உண்பதா? நடக்கவே நடக்காது. இஸ்ரேல் மக்களின் கடவுள் இப்படி செய்ய மாட்டார் என்பது மதத் தலைவர்களின் அசைக்க முடியாத எண்ணம். அன்புள்ளங்களே, இறைவனின் திருமலையில் அனைவரும் இணைந்து வர முடியுமா? ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான இந்த கேள்வியை ஒருவர் இயேசுவிடம் சிறிது வித்தியாசமாக கேட்கின்றார். இந்த கேள்வியோடு இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது.
லூக்கா நற்செய்தி பிரிவு 13. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார்.
இந்த கேள்விக்கான பதிலை இன்றைய நற்செய்தியின் இறுதியில் இயேசு கூறியுள்ளார். எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா மக்களும் இறையரசின் விருந்தில் பங்கு கொள்வர் என்பது இயேசுவின் திண்ணமான பதில். ஆனால் இந்த பதிலை இயேசு உடனே சொல்லாமல் மீட்பு பெறுவது எவ்வாறு என்ற பாடத்தை நமக்கு முன் ஒரு சவாலாக முதலில் வைக்கின்றார்.
இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும்.
அன்புள்ளங்களே, இறைவனை தங்கள் தனி உடைமையாக்கி மீட்பையும் தங்கள் தனிப்பட்ட சொத்து என்று உரிமை கொண்டாட மதத் தலைவர்கள் நினைத்தனர், அவ்வாறே போதித்தும் வந்தனர். இயேசுவோ, இறைவன் எல்லாருக்கும் பொதுவான தந்தை என்றும், அவர் தரும் மீட்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படும் பரிசு என்றும் கூறினார். இந்த பரிசை ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் எடுக்கும் முடிவு. விண்ணகத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும், ஆனால் இது குறுகலான இடுக்கமான வாயில் முயற்சி செய்துதான் உள்ளே நுழைய முடியும். இவைதான் இயேசுவின் எண்ணங்கள்.
புதிய வானம் புதிய வையம் உமக்கு படைக்கின்றே,
புதிய இதயம் புதிய உதயம் மலரக் காண்கின்றேன்.
இறைவா, புதிய வானம் புதிய வையம் உமக்கு படைக்கின்றே.
எனதருமை அன்புள்ளங்களே, இறையரசில் நுழைவது, விண்ணக விருந்தில் பங்கு கொள்வது மிகவும் பெருமைக்குரிய உயர்ந்த நிலைதான். ஆனால் அந்த நிலையை அடைய நாம் வாழ்வில் திரட்டி வைத்திருக்கும் ஏனைய பெருமைகளை எல்லாம் களைய வேண்டும். பெருமைகளை களைவது எளிதல்ல என்பதை இயேசு பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் என்று சுட்டிக்காட்டினார். அவர் இப்படி சொன்னபோது அவர் மனதில் யூத மத குருக்களை அதிகம் எண்ணியிருப்பார். அவர்களை மனதில் வைத்து இயேசு தொடர்ந்து ஒரு கதையும் சொன்னார். அந்த கதையை நான் கொஞ்சம் விரிவாக கற்பனை செய்து பார்க்கின்றேன். மீட்பின் வாயில் வரை வந்துவிட்ட யூத மத குருக்கள் அந்த குறுகிய வாயிலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் வாழ்வில் திரட்டி வைத்திருந்த பெரும் ஆடைகள், மகுடம் இவற்றோடு அந்த குறுகிய வாயில் வழியே அவர்களால் நிச்சயம் செல்ல முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். எனவே அவர்கள் என்ன செய்தனர்? மீட்பின் வாசலில் நின்று கொண்டு வீட்டு உரிமையாளரை வெளியில் வரச் சொல்லி அழைத்தனர். வீட்டு உரிமையாளர் வெளியில் வருவார், வேறு பெரியதொரு வாயில் வழியாகவோ அல்லது இந்த குறுகிய வாயிலை இடித்து பெரிதாக்கியோ தங்களை உள்ளே அழைத்துச் செல்வார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர் அந்த மதத் தலைவர்கள். வீட்டு உரிமையாளர் வெளியில் வரவில்லை, உள்ளிருந்து அவர் தந்த பதில் மட்டும் வந்தது. நீங்கள் யார், உங்களை எனக்கு தெரியாதே என்ற குரல் மட்டும் ஒலித்தது. அதிர்ச்சியில் வாயடைத்து போன அந்த மத தலைவர்கள் சுதாரித்துக் கொண்டு தங்கள் அருமை பெருமைகளையெல்லாம் பட்டியலிட்டு முழங்கினார்கள். அந்த வீட்டு தலைவனோடு தாங்கள் உண்டது குடித்தது, அவருடன் பழகிய நாட்கள், அவர் தங்களுக்கு சொன்ன போதனைகள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னார்கள். வீட்டு தலைவரின் பொறுமை அதிகம் சோதிக்கப்பட்டு விட்டதால், உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றும் தெரியாது என்று சொல்லி அவர் அவர்களை அந்த இடத்தை விட்டு போகச் சொன்னார். இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் அங்கு வந்த பல்லாயிரம் எளிய மக்கள், தங்கள் அருமை பெருமை என்று எதையும் சுமந்து வராத அந்த எளிய மக்கள் அந்த மீட்பின் வாயில் வழியாக எளிதாக மகிழ்வாக உள்ளே சென்ற வண்ணம் இருந்தனர். மீட்பை பற்றி தங்களுக்கு எடுத்துரைத்த தலைவர்கள் அந்த வாயில் வழியே வர முடியாமல் தவித்ததை வேடிக்கை பார்த்தபடி அந்த எளிய மக்கள் சென்றது வெந்து போயிருந்த அந்த தலைவர்களின் நெஞ்சில் அம்புகளாய் தைத்தன. புலம்பலிலும் கோபத்திலும் மத தலைவர்கள் பற்களை கடித்துக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்தனர். இந்த கதையை இயேசு இவ்விதம் முடிக்கின்றார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 13. இறை வாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர்.
அன்பு இதயங்களே, எல்லாரையும் அழைத்து அணைத்து எல்லாருக்கும் சமபந்தி விருந்து படைக்கும் அன்பு தந்தையாக இறைவனை காணவும், அந்த விருந்தில் கலந்து கொள்ள நம் தற்பெருமைகளையெல்லாம் களைந்துவிட்டு அனைவரோடும் அந்த குறுகலான வாயில் வழியை நுழைந்து செல்லவும், எவ்வித பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் அந்த விருந்தில் அனைவரும் கலந்து கொள்வதைக் கண்டு மனநிறைவு அடையவும் இறைவன் நமது குறுகிய மனக்கதவுகளை திறப்பாராக. நம் மனதில் குறுகிய வாயில்களை அமைத்திருந்தால் அந்த வாயில்களை இடித்து பெரிதாக்குவாராக.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.